வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையை சந்தித்து மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளனர். பங்குச்சந்தையில் கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட சரிவு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பங்குச்சந்தை சரிவு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கூறிய குற்றச்சாட்டை பிஜேபி மறுத்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா சூப்பர் ஓவரில் 5 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். 17வது மக்களவை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய அரசை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் இன்று தில்லியில் நடைபெறுகிறது. இதில் பிஜேபி, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், மதச்சார்பற்ற ஜனதாதளம், லோக் ஜன்சக்தி, ராம்விலாஸ் பாஸ்வான் பிரிவு, சிவசேனா, ஷிண்டே பிரிவைச் சேர்ந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அதன் பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து தமக்கு ஆதரவு தெரிவித்துள்ள உறுப்பினர்களின் பட்டியலை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோருகிறார். அதைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் இன்று காலை நடைபெறவுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமடைந்துள்ளன. புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது குறித்து தில்லியில் இன்று நடைபெறவுள்ள பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக பிஜேபி மூத்த தலைவர்களுடன் விவாதிக்க ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மக்களவை உறுப்பினர்கள் 20 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு ஜூவல் ஓரம், திரு தர்மேந்திர பிரதான், சட்டப்பேரவை மூத்த உறுப்பினர் திரு மோகன் சரண் மஜ்கி உள்ளிட்டோரின் பெயர்கள் ஒடிசா முதலமைச்சர் பதவிக்கான பரிந்துரையில் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் அர்மேனிய பிரதமர் திரு நிக்கோல் பசின்யானுக்கும் திரு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பாக புதுதில்லியில் நேற்று பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி, அக்கட்சியின் தலைவர் திரு டெரிக் ஒப்ரையன் புதுதில்லியில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவை சந்தித்து பேசினார்கள். ஆம் ஆத்மி கட்சித் தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ராகவ் சதா சிவசேனா உத்தவ் பிரிவைச் சேர்ந்த திரு சஞ்சய் ராவத்தை சந்தித்து விவாதித்தார். பங்குச்சந்தையில் கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட சரிவு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்குச்சந்தை சரிவின் மூலம் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். பங்குச்சந்தையில் குறிப்பிட்ட முதலீடு செய்யுமாறு 5 கோடி குடும்பங்களுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஏன் அறிவுரை வழங்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் இக்குற்றச்சாட்டை பிஜேபி மறுத்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல், பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை திரு ராகுல்காந்தி ஏமாற்ற முயற்சிப்பதாக குறை கூறினார். வாக்கு எண்ணிக்கை நாளன்றும் கூட முதலீட்டாளர்கள் லாபமடைந்ததாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நட்டத்தை சந்தித்த நிலையில் இந்திய முதலீட்டாளர்கள் பயனடைந்ததாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை ஒரே இடத்தில் அமைப்பதற்கு மக்களவைச் செயலகம் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த இடத்திற்கு உத்வேகம் அளிக்கும் இடம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்வையாளர்கள் சுலபமாக அனைவரது சிலைகளையும் கண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தின் பல்வேறு இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக பார்வையாளர்கள் அவை அனைத்தையும் காண முடியாமல் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒரே இடத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை அமைப்பதுடன் அவர்கள் குறித்த விரிவான தகவல்களை நவீன தொழில்நுட்பத்துடன் அளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு கோபால் ராய், மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர்கள் சங்கம் தாக்கல் செய்த பொதுநல மனு மீதான விசாரணை நடத்திய நீதிபதிகள் கௌசிக் சந்தா, அபூர்வா சின்ஹா ரே ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வன்முறையை தடுக்க மாநில காவல்துறை தவறினால் மத்திய படையினரை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. வன்முறை குறித்து மின்னஞ்சலில் வரும் புகாரை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க காவல்துறை தலைவருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை விவரங்களை இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரித்துள்ளதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றதும் நீட் தேர்வில் போட்டியை பிரதிபலிப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி குறித்து அந்த அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்தின் புதிய மற்றும் பழைய பதிப்பு புத்தகங்களில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக ஒரு புத்தகத்திற்கு பதிலாக இரண்டு புத்தகங்களிலும் உள்ள பாடப்பிரிவை கேள்வித்தாளில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று பாட வல்லுநர்கள் பரிந்துரைத்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. முழு மதிப்பெண் பெற்ற 67 மாணவர்களில் 6 பேர் நேர இழப்பிற்கான இழப்பீட்டு மதிப்பெண்கள் பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குறைதீர்ப்பு குழு தேர்வு நேர இழப்பு குறித்து கண்டறிந்ததாகவும் அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் இது தெரிய வந்ததாக தேசிய தேர்வு முகமை குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் இம்மாதம் 21 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி யோகா பெருவிழா இலங்கை தலைநகர் கொழும்புவில் நேற்று தொடங்கியது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா இதனை முறைப்படி தொடங்கி வைத்தார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இம்மாதம் 13 தேதி தொடங்கி 22 தேதி வரை யோகா பெருவிழா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மத்திய தென்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மத்திய அரபிக்கடல், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர கடலோர பகுதிகளில் தீவிரமடைந்ததாக அது கூறியுள்ளது. கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திர கடலோர பகுதி, சௌராஷ்டிரா, தெலங்கானா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூடானில் மத்திய அல்ஜசீரா மாகாணத்தில் கிளர்ச்சி துணை ராணுவ படைகள் நடத்திய தாக்குதலில் 150 பேர் கொல்லப்பட்டனர், 200 பேர் காயமடைந்தனர். அங்குள்ள வத் அல் நூர் கிராமத்தில் 40 மேற்பட்ட வாகனங்களில் ஆயுதங்களுடன் நுழைந்த அவர்கள் குழந்தைகள், பெண்கள் உட்பட பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 35 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. 20 மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்ததாகவும் அது கூறியுள்ளது. கடந்த ஒராண்டுக்கு மேலாக சூடானில் ராணுவ ஆட்சியாளர்களுக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதல் காரணமாக 15,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா சூப்பர் ஓவரில் 5 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. டல்லாஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அமெரிக்கா 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து சமநிலையை எட்டியது. இதையடுத்து அறிமுகம் செய்யப்பட்ட சூப்பர் ஓவரில் முதலில் பேட் செய்த அமெரிக்கா 1 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் 1 விக்கெட் இழப்பிற்கு 13 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. நள்ளிரவில் பிரிட்ஜ் டவுனில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஸ்காட்லாந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். பங்குச்சந்தையில் கடந்த 4 தேதி ஏற்பட்ட சரிவு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பங்குச்சந்தை சரிவு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கூறிய குற்றச்சாட்டை பிஜேபி மறுத்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா சூப்பர் ஓவரில் 5 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.